Let's turn to Revelation chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திற்கு நான் திருப்போம்.
Here is a church that was planted by the apostles.
அப்போஸ்தலரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை.
Sometimes we think that if an apostle plants a church, that church will always be on fire for the Lord.
சிலநேரத்திலே நாம் நினைக்கலாம், அப்போஸ்தலர்கள் அந்த சபைகளை ஸ்தாபித்தால் அது எப்பொழுதுமே தேவனுக்கென்று அனலாக இருக்க முடியும்.
And sometimes we can glory, the apostle Paul planted our church.
சிலநேரத்திலே அதை மேன்மை பாராட்டலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார்.
In the early days, some churches could have been felt like that.
ஆரம்ப நாட்களிலே சில சபைகள் அப்படி நினைத்திருக்கலாம்.
There may have been other churches planted by some younger people.
சில இன்னும் அவர்களை விட வயது குறைந்தவர்களால் சில சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம்.
But they can glory in a man.
ஒரு மனிதர்களை அவர்களை மனிதனை குறித்து மேன்மை பாராட்டி.
Even the Jews, when they came to John the Baptist for baptism.
யூதர்கள் யோவான்ஸ்தானிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்படி வந்தபொழுது
John the Baptist said, "Don't glory that Abraham is your father."
ஆபிரகாம் உங்கள் தகப்பன் என்று அதிலே மேன்மை பாராட்டாதிருங்கள்
என்று யோவான்ஸ்தானம். God can raise up children for Abraham from the stones.
இந்த கற்களிலிருந்து தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுக்க முடியும் என்று சொன்னார்.
So Paul also had to say to people, "Don't glory that you belong to Paul."
பவுலும் ஜனங்களை பார்த்து சொன்னா, நீங்கள் பவுலை சேர்ந்தவன் என்று மேன்மை பாராட்டாதிருங்கள்.
1 Corinthians 3.
1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
That habit was there.
அந்த பழக்கம் அங்க இருந்தது.
The Jews glory that they came from Abraham.
யூதர்கள் நாங்கள் ஆபிரகாமில் இருந்து வந்தோம்.
And the Corinthian church said, "We were planted by Paul."
கொரிந்து சபை நாங்கள் பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை.
What is the use of saying that? They were such a worldly church.
ஆனால் அவர் சொன்னால் அவ்வளவு உலக பிரகாரமான சபையா இருந்தது.
And here also church in Laodicea.
லவோதிக்கிய சபை இங்கும் கூட.
Not only the church, it says even the elder was like this.
சபை மாத்திரமல்ல சபையின் மூப்பரும் அப்படித்தான்
இருந்தது. Because the letter is primarily written verse 14 to the messenger.
ஏனென்றால் இந்த கடிதம் 14 ஆம் வசனம் பிரதானமாய் அந்த தூதனுக்கு மூப்பருக்கு எழுதப்பட்டது.
The messenger is the main elder who was doing the preaching in that church.
அந்த தூதன் என்பவன் சபையிலே இருந்து பிரசங்கிக்கிற பிரதானமான அந்த பிரசங்கியாராய் இருந்தார்.
And what does the Lord tell him?
அவனிடத்தில் தேவன் சொன்ன காரியம் என்ன?
He is talking to the elder.
மூப்பரிடத்தில் அவர் பேசுகிறார்.
Verse 15, "I wish you were cold or hot."
நீ குளிருமில்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
Now, is that really the word of Jesus?
இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையா?
Does Jesus say to someone, "I wish you were cold"?
யாராவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து நீ குளிராயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்ல முடியுமா?
Isn't it better to be warm than to be cold?
குளிராயிருப்பதை விட வெதுவெதுப்பா இருப்பது நல்லதல்லவா?
In extreme cold weather,
பயங்கர குளிரான தேசங்களிலே,
when you want to have a bath,
நீங்கள் குளிக்க வேண்டும் என்றால்,
won't you say at least warm water is better than cold water?
அந்த வெது குளிரான தண்ணியை விட வெதுவெதுப்பான தண்ணீர் மேலானது என்று சொல்ல மாட்டீர்களா?
But the Lord says no.
ஆண்டவர் சொல்கிறார் இல்லை.
When the Christian life,
கிறிஸ்தவ வாழ்க்கையில்,
to be warm is not better than cold.
நீங்கள் குளிரா இருப்பதை விட வெதுவெதுப்பா இருப்பது மேன்மையானது.
It says you must be either completely on fire, hot or cold.
நீங்கள் முற்றிலுமாய் தேவனுக்கென்று பற்றி எரிகிறவர்களாய் அல்லது குளிரா இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
The Lord says, "I wish you were cold."
நீ குளிரா இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You read, that's not my words. Verse 15.
15th வசனம் என்னுடைய வார்த்தை இல்ல, வாசித்து பாருங்கள்.
The Lord is saying to the elder, "I wish you were cold."
ஆண்டவர் சபையின் ஊப்பரை பார்த்து சொல்கிறார், நீ குளிரா இருந்தால் நலமாயிருக்கும்.
Can does the Lord say that to somebody today?
ஆண்டவர் யாரையாவது பார்த்து அதை எப்படி சொல்கிறாரா?
"I wish you were cold."
நீ குளிரா இருந்தால் நலமாயிருக்கும்.
You say the Lord can never say that. That must be the devil.
அது ஆண்டவர் கண்டிப்பாய் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அது சாத்தானா இருக்கும்.
This is Jesus saying, "I wish you were cold."
இது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீ குளிரா இருந்தால் நலமாயிருக்கும்.
I told you many people don't read the Bible slowly, so they don't hear what Jesus is saying.
அநேகர் நான் சொன்னது போல மெதுவாய் வேதத்தை வாசிப்பதில்லை, அதனால் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்பதில்லை.
I know what the Lord has commissioned me to teach.
நான் எதை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று தெரியும்.
Teach the people to read the Bible carefully.
ஜனங்கள் வேதத்தை கவனமாய் மெதுவாய் வாசிப்பதற்கு கற்றுக்கொடு.
And then they will get a new Bible.
அதற்கு பிறகு அவர்களுக்கு புதிய வேதாகமும் கிடைக்கும்.
Many people have told me that after listening to me.
அதை என்னுடைய வார்த்தையை கேட்டு கவனித்த அநேகர் சொல்லி இருக்கிறார்கள்.
Brother Zach, I've got a new Bible after listening to you.
நீங்க சொன்ன பிறகு நீ கவனித்த உங்களுக்கு சொன்னதை கவனித்த பிறகு எனக்கு புதிய வேதாகமும்
கிடைக்கும். Because I see verses that I never saw before.
அதற்கு முன்பாக நான் பார்க்காத வசனங்களை நான் பார்த்தேன்.
Have you seen this verse that Jesus saying, I wish you were cold?
இயேசு கிறிஸ்து நீ குளிராயிருப்பது நலமாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையை பார்த்திருக்கிறீர்களா?
Yes. It is better to be cold.
நீங்கள் குளிராயிருப்பது நலமாயிருக்கும்.
Otherwise you must be on fire for me, on fire hot.
இல்லை என்றால் நீங்கள் தேவனுக்கென்று அனலாய் அக்னியாய் இருக்க வேண்டும்.
In other words, it's better to get 0 than to get 50.
அது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் 50 வாங்குவதை விட பூஜ்யம் வாங்குவது நல்லது.
Now you'll never say that in an examination.
ஒரு எக்ஸாம்ல அப்படிப்பட்ட காரியத்தை
Jesus says that.
இயேசு கிறிஸ்து சொல்றார்.
You either get 100 or 0.
நீ 100% வாங்கு அல்லது பூஜ்யம் வாங்கு.
This 50 and all I'm not interested in.
50% இதுல எனக்கு விருப்பம் இல்லை.
This is the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
You are neither hot nor cold.
நீ அனலுமா இல்லாமல் குளிராயும் இல்லாமல்.
You don't get 100, you don't get 0.
நீ பூஜ்யம் வாங்குவதில்லை, 100 வாங்குவதில்லை.
You are 50.
Verse
16, that's the meaning of you are lukewarm, neither hot nor cold.
நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறாய் என்பதற்கான அர்த்தம் அதுதான்.
I want you to get 100%. If you don't get 100%, you're like those who get 0. I'm not interested.
நீ 100% வாங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீ அதை வாங்கவில்லை என்றால் பூஜ்யம் வாங்குவதற்கு சமமாக இருக்கிறாய்.
To get 50% is like getting 0.
50% வாங்குவது பூஜ்யம் வாங்குவதற்கு சமமாக
இருக்கு. If you're like that,
அப்படி நீங்கள்
இருந்தால் 16,
16
I will spit you out of my mouth.
உன்னை என் வாயினின்று மூப்பரை குறித்து
சொல்லப்படுகிறது. இந்த தேவனுடைய
தூதை கொண்டு வருகிறவர் தேவனுடைய வாயில இருக்கிறவர்.
That means he is speaking the words of God.
அதன் அர்த்தம் தேவனுடைய வார்த்தை அவர் பேசுகிறார்.
It's a very serious thing.
இது மிக ஜாக்கிரதையான காரியம்.
To sit or stand up here and preach God's word.
இங்கு உட்கார்ந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது மிக ஜாக்கிரதையான ஒரு காரியம்.
Because the Bible says in 1 Peter chapter 4.
1 பேதுரு 4 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
I'm saying this to all those who preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அனைவருக்கும் நான் சொல்கிறேன்.
There's an instruction given in 1 Peter chapter 4.
1 பேதுரு 4 அதிகாரத்திலே ஒரு காரியம் போதிக்கப்படுகிறது.
Verse 11.
11வது வசனம்.
Whoever speaks must speak as if he is speaking as God himself is speaking.
ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கக்கடவன்.
The utterance of God means God himself is speaking.
அது தேவனுடைய வார்த்தையின்படி வாக்கியங்களின்படி என்றால் தேவன் பேசுவது போல.
It's like in the beginning it says God said let there be light.
ஆரம்பத்திலே தேவன் சொன்னது போல வெளிச்சம் உண்டாக கடவுள்.
There is light.
அங்கு வெளிச்சம் உண்டானது.
God said let the earth come up from the waters and the earth came up from the waters.
பூமி ஜலத்திலிருந்து பிரிக்கப்படுவதாக என்று சொன்னபொழுது ஜலத்திலிருந்து பூமி பிரிக்கப்பட்டது.
Those are the utterances of God.
அது எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை.
If you dare to be a preacher.
நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருக்க துணிந்தால்.
If you want to preach God's word in the church.
சபையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்க விரும்பினால்
you must speak like that.
அப்படித்தான் பேச வேண்டும்.
That is God himself is speaking.
தேவன் தேவனே பேசுவது போல.
But I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
I have hardly found anybody preach like that.
அப்படியா பிரசங்கிப்பதை நான் இதுவரை பார்த்ததில்லை.
A few.
ஒரு சிலர்.
Very few.
வெகு சிலரே.
Those are the people who have a tremendous reverence and fear for God.
அப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் தேவனுக்கென்று பயபக்தி உடையவர்கள்.
And who have a tremendous love for all the people they preach to.
யாருக்கு அவர் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களை குறித்து மிக அதிகமான ஒரு அன்பு அவர்களிடத்தில்
இருக்கு. And who have spent a long time studying and meditating God's word so that they can understand the mind of God.
தேவனுடைய மனதை புரிந்துகொள்ளும்படி அதிகமான மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்தவர்கள்.
I am surprised that so many people who hardly read the scriptures and think that they can preach.
வேதத்தை அதிகமாய் வாசிக்காதவர்கள் அதிகமாய் பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறது குறித்து ஆச்சரியப்படுகிறேன்.
They don't fear God.
தேவனுக்கு பயப்படுவதில்லை.
They don't study God's word.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை.
And they don't love God's people.
தேவனுடைய ஜனங்களை நேசிப்பதில்லை.
God will never give his word to such a person.
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் கொடுப்பதில்லை.
I'll tell you who God gives his word to.
யாருக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்ல
வேண்டும். Those who have a tremendous reverence and fear for him.
தேவனுக்கென்று பயபக்தி உடையவர்கள்.
Who really love the people they speak to.
யாருக்கு பிரசங்கிக்கிறார்களோ அவர்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள்.
I'll tell you this, if you don't love God's people, God will never give you his word.
தேவனுடைய ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறவர்களா இல்லாதிருந்தால் தேவன் ஒரு நாளும் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்.
That's the main reason why God does not give his word to many people. They don't love God's people.
அவர்கள் ஜனங்களை நேசிப்பது தேவ ஜனங்களை நேசிக்காததினால் தேவன் தன்னுடைய வார்த்தையை அநேகருக்கு கொடுப்பதில்லை.
They're all critical. This is wrong with that person. This is wrong with that person. This is wrong with that person.
குறை சொல்கிறவர்களா இது சரியில்லை இது இந்த மனிதன் இது சரியில்லை அது சரியில்லை என்று தவறை காண்கிறவர்கள்.
Do you think you can help your children? And if you're always finding fault with them,
உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்பொழுதும் குறைகளை காண்கிறவர்களா இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா?
Such children will go astray from the Lord because you're always finding fault with them.
எப்பொழுதுமே அவர்களிடத்தில் குறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதனால் தேவனை விட்டு வழிவிலகி போகக்கூடியவர்களா இருப்பார்கள்.
Such churches never become spiritual.
அப்படிப்பட்ட சபைகள் ஒரு நாளும் ஆவிக்குரிய சபைகளாக மாற முடியாது.
It's a very serious responsibility to preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது மிக ஜாக்கிரதையான ஒரு பொறுப்பு.
But you have to love God's people.
தேவனுடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும்.
And your heart must be filled with God's word.
தேவனுடைய வார்த்தையினால் இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
Not your mind.
உங்களுடைய சிந்தை அல்ல.
You have a clever mind and your mind filled with God's word won't help people.
ஒரு நல்ல புத்திசாலித்தனமான மனதை வைத்துக் கொண்டு மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புவதல்ல.
Better to have a few words in your heart than a lot of words in your mind.
மனதிலே அநேக வார்த்தைகளை வைத்துக் கொள்வது இருப்பதை விட இருதயத்திலே கொஞ்ச வார்த்தைகள் இருந்தாலே போதும்.
If you have God's word in your mind, it will go to people's minds. It won't change them.
உங்களுடைய மனதிலிருந்து தேவனுடைய வார்த்தை போனால் ஜனங்களுடைய மனதை அது போய் தொடும்.
If you have few words in your heart, that will go to people's hearts. It will change them.
உங்களுடைய இருதயத்தில் கொஞ்ச வார்த்தை இருந்தாலும் அந்த கொஞ்ச வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தில் போய் அவர்களை மாற்ற முடியும்.
You mothers,
பெற்றோர்களா இருக்கிற தாய்மார்கள்,
if you have a few words of God in your heart and share that with your children, that will change them.
உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை இருந்து உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டால் அது அவர்களை மாற்ற முடியும்.
But you lot of knowledge in the head, you will not be able to change your children.
அதிகமான அறிவு உங்களுடைய மனதில் இருந்தால் அது உங்களுடைய பிள்ளைகள் மாற்ற முடியாது.
There was a messenger in Laodicea, Revelation 3.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3 அதிகாரம் லவோதிக்கேயாவிலே ஒரு தூதன்.
He was such a wholehearted person that he was the mouth of God.
அவன் முழு இருதயத்தோடு இருந்து தேவனுடைய வாயாய் இருந்தான்.
But he gradually cooled down.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் குளிர்ந்து போக ஆரம்பித்தார்.
Because he lived on his reputation.
அவன் தன்னுடைய பெயருக்காய் வாழ ஆரம்பித்தான்.
I have built such a good church.
ஒரு நல்ல சபையை நான் கட்டியிருக்கிறேன்.
God is using me.
ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார்.
People are seeing it and appreciating it.
ஜனங்கள் அதை பார்த்து பாராட்டுகிறார்கள்.
And because the numbers increased,
எண்ணிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது.
He became proud.
அவன் பெருமை அடைய தொடங்கினான்.
And gradually God says, you will no longer be my mouth.
ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் போய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ
வாயா இருக்க முடியாது. Revelation 3:16, because you are lukewarm, I will spit you out of my mouth.
நீ வெதுவெதுப்பா இருப்பதனாலே என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
And part of the reason is,
அதற்கு இன்னொரு காரணம்,
he had become rich, verse 17.
17 வசனம், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறினார்கள்.
You know, I'm not saying that only poor people can be spiritual.
வறுமை தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்களா இருப்பார்கள் என்பது நான் சொல்ல வரவில்லை.
The most spiritual people in Chennai are not the beggars on the street.
சென்னையில் இருக்கிற மிக அதிகமாக ஆவிக்குரியவர்கள் தெருவில் இருக்கிற பிச்சைக்காரர்கள் அல்ல.
That's not what we teach.
நாம் அதை போதிப்பதில்லை.
We don't teach that if you are rich you'll be carnal and if you are poor you'll be spiritual.
நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருந்தால் மாம்சத்துக்குரியவர்களா இருப்பீர்கள், ஏழையா இருந்தால் ஆவிக்குரியவர்களா இருப்பீர்கள் என்பதை போதிப்பதில்லை.
Then we must get all the beggars here in the church.
இல்லை, அப்படியானால் நாம் வழியில் இருக்கிற பிச்சைக்காரர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும்.
But it's very difficult to find a spiritually minded beggar.
ஆனா ஆவிக்குரிய மனதில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிப்பது மிக கடினமான காரியம்.
I have never seen one.
நான் அப்படிப்பட்டவனை பார்த்ததில்லை.
So don't think I am teaching that if you are poor you'll be spiritual.
நான் நீங்கள் ஏழையா இருந்தால் ஆவிக்குரியவர்களா இருப்பீர்கள் என்று நான் போதிக்கவில்லை.
But listen carefully to what I say.
நான் சொல்லுகிற காரியத்தை கவனமாய் கேளுங்கள்.
There are many people who are wholehearted when they came to the church.
சபைக்கு வரும்பொழுது अनेகர் முழு இருதயத்தோடு இருந்தவர்களாய் இருந்தார்கள்.
And they were not earning much, they were poor.
அவர்கள் அதிகமாய் சம்பாதிக்கவில்லை, ஏழையாய் இருந்தார்கள்.
But over a period of time God blessed them financially.
நாட்கள் செல்ல செல்ல தேவன் பண ரீதியாய் அவர்களை ஆசீர்வதித்தார்.
They became richer and richer and richer.
அவர்கள் தொடர்ந்து ஐஸ்வர்யத்திலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள்.
And then they cooled off.
அதற்கு பிறகு அவர்கள் குளிரத் தொடங்கினார்கள்.
I've seen this happen before my eyes in CFC Bangalore.
CFC Bangalore le en kangalukku munbaga indha kaaryam nadappadai naan paarthirukken.
People were radical and wholehearted.
Devunukkendru theevaramai mulu irudhayathodu irundhavargal.
Not because they were poor.
அவர்கள் ஏழ்மையினால் இருந்ததினால் அல்ல.
They happened to be poor at that time, they were wholehearted.
அவர்கள் ஏழையா இருந்தார்கள், ஆனால் அந்த நேரத்தில் முழுதியோடு
இருந்தார்கள். As they became richer,
அவர்கள் தொடர்ந்து ஐஸ்வர்யத்திலே வளரும் பொழுது,
somehow their mind went over to money.
ஏதோ விதத்தில் அவருடைய மனது பணத்தின் மேல் நாட ஆரம்பித்தது.
And they got a little satisfaction.
அவர்களுக்கு ஒரு திருப்தி வர ஆரம்பித்தது.
God has blessed me.
ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
They made the big mistake of thinking that the mark of God's blessing is money.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் பணம் என்ற மிகப்பெரிய ஒரு தவறை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்.
Promotion in their job.
வேலையிலே ஒரு பதவி உயர்வு.
Or a better house.
ஒரு நல்ல வீடு.
There's nothing wrong in all these things.
இதில் எந்தவிதமான தவறும் இல்லை.
There's nothing wrong in getting the highest promotion, getting the best house.
என்ன நல்ல உயர்ந்த பதவி பெற்றுக் கொள்வதோ நல்ல வீடு வைத்து வைத்துக் கொள்வதோ எந்த தவறும் இல்லை.
Don't ever think that is the mark of God's blessing.
ஆனால் ஒரு நாளும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று நினைக்காதிருங்கள்.
Yeah, that is one of the blessings of God. But that is not the primary mark of God's blessing.
அது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பிரதானமான ஆசீர்வாதம் அல்ல.
I have to say that I have more today financially than I had when I started serving the Lord 51 years ago.
51 வருடங்களுக்கு முன்பாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது இருந்ததை விட பண விஷயத்திலே தேவன் நான் இப்பொழுது அதிகம் வைத்திருக்கிறேன்.
That has made my life a little more comfortable because I am 78 years old now.
எனக்கு 78 வயதாகினாலே அது என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சௌகரியமாய் மாற்றி இருக்கிறது.
But I don't find my satisfaction in that.
ஆனால் அதிலே என்னுடைய திருப்தியை நான் காண்பதில்லை.
If God makes me as poor as I was 51 years ago, it will not change my devotion to Christ even one bit.
51 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஏழ்மையான நிலையிலே தேவனை மாற்றினால் 1% கூட அந்த தேவ பக்தி என்னுடைய குறைவு இருக்காது.
This is as unimportant to me as whether I wear a white shirt or a yellow shirt or a blue shirt. Unimportant.
நான் ஒரு வெள்ளை சட்டையோ அல்லது மஞ்சள் சட்டையோ போடுவது எவ்வளவு முக்கியமற்ற காரியமோ அதே போல இது எனக்கு முக்கியமற்ற காரியமா இருக்குது.
Or whether there are so many people in our church, I have no interest in it.
இவ்வளவு அதிகமாய் ஜனங்கள் சபையில் இருக்கிறார்கள், அது எந்த விதமான எனக்கு நாட்டமும் இல்லை.
Devotion to Christ is the main thing.
தேவனுக்கென்று இருக்கிற பக்தி மாத்திரமே எனக்கு முக்கியமான
காரியம். Through the years that getting more and more in the world, usually people drift away from God.
நான் இந்த காரியத்தை திரும்ப பார்த்திருக்கிறேன். உலகத்திலே அவர்கள் உயர்ந்து வரும்பொழுது தேவனை விட்டு வழிவிலகி போகிறார்கள்.
It doesn't have to happen.
அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை.
Many people cannot conquer that.
ஆனால் அந்த காரியத்தை அநேகர் ஜெயிப்பதில்லை.
Because God and money are always competing for man.
ஏனென்றால் பணமும் தேவனும் தொடர்ந்து மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறார்.
You know, money is made of dust.
பணம் தூசியிலிருந்து எடுக்கப்பட்டது.
Gold is actually dust.
தங்கம் என்பது பூமியிலிருந்து மண்ணிலிருந்து
வந்தது. All money is dust.
பணம் என்பது மண்ணுக்கு சமானமானது.
And we read in the book of Genesis,
ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம்,
chapter 1,
1st chapter,
that God made animals from the dust of the earth.
பூமியில் இருக்கிற மண்ணினாலே தேவன் மிருகங்களை சிருஷ்டித்தார்.
All the animals,
எல்லா மிருகங்களுமே,
when they die,
அவர்கள் மரிக்கும் பொழுது,
you go and see their bodies after a few years,
சில வருடங்கள் கழித்து அவருடைய சரீரங்களை பார்க்கும் பொழுது,
dog,
நாய்கள்,
lion, elephant,
சிங்கம், யானை,
it becomes dust,
வெறும் மண்ணாய் மாறிவிடுகிறது.
And you go and see a man who's died,
மறித்த ஒரு மனிதனை போய்
பாருங்கள்,
சில வருடங்கள் கழித்து,
டஸ்ட்,
மண்.
Man is made from the same dust that the dogs and pigs are made from.
நாய்களும் பன்றிகளும் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அதே மண்ணிலிருந்து மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான்.
Adam was made on the same day, sixth day, as the animals.
மிருகங்கள் படைக்கப்பட்ட அதே 6th நாளிலே ஆதாம் படைக்கப்பட்டான்.
From the same dust.
அதே மண்ணிலிருந்து.
With one difference.
ஒரே ஒரு வித்தியாசத்தில்.
That God breathed into him.
ஆண்டவர் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார்.
And because of that he got a thing called a spirit which no animal has.
அதனால் அவனுடைய இதயத்திலே ஒரு ஆவி இருக்கிறது, அது எந்த மிருகங்களுக்கும் இல்லை.
Animals have got a mind.
மிருகங்களுக்கு ஒரு மனது இருக்கிறது.
They got feelings.
அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது.
They can look angry, they can look sad.
அவர்கள் துக்கமா இருக்க முடியும், கோபமா இருக்க முடியும்.
You see a dog can be angry, a dog can be happy.
ஒரு நாய் அவ சந்தோஷமா இருக்க முடியும், கோபமா இருக்க முடியும்.
And the dog has got a mind.
மனது, நாய்க்கு ஒரு மனது இருக்கிறது.
That also man has.
அது மனதில் மனுஷனுக்கும் இருக்கிறது. ஆவி.
No pig, no dog, no elephant has that.
எந்த யானைக்கும் எந்த பன்றிக்கும் நாய்களுக்கும் அது இல்லை.
Inside your spirit is a thing called conscience.
உங்களுடைய ஆவிக்குள்ளாக மனசாட்சி என்ற ஒரு காரியம் இருக்கிறது.
No animal has that.
எந்த மிருகங்களுக்கும் அது இல்லை.
That is the voice of God.
அது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது.
That is the thing that was breathed into Adam.
அதுதான் ஆதாமுக்குள் சுவாசமாய் ஊதப்பட்டது.
Even unbelievers have it.
உலக பிரகாரமான அவிசுவாசிகளுக்கும் அது இருக்கு.
When a child is born,
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது
it has a conscience.
அதுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது.
Hindu child, Muslim child, atheist child.
இந்து குழந்தைகள், முஸ்லிம் குழந்தைகள், நாத்திகர்களுக்கு பிறக்கிறது.
Conscience.
ஒரு மனசாட்சி இருக்கிறது.
If that child tells a lie, the conscience says to that child, you're telling a lie.
அந்த குழந்தை ஒரு பொய் சொல்லும் பொழுது அவனுடைய மனசாட்சி சொல்லுகிறது, நீ பொய் சொல்கிறாய் என்று.
Dogs and pigs don't have that.
நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் அது இல்லை.
That is what makes is the voice of God inside you.
அதுதான் உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய சத்தமாக இருக்கு.
So when Adam was created,
ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது,
he had a dust that was pulling him down to the earth like the animals.
மிருகத்தை போல பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு மண் அவனுக்குள் இருந்தது.
And he had a conscience which was the voice of God pulling him upwards.
அவனுடைய இருதயத்திலே ஒரு மனசாட்சி இருந்தது, அது தேவனை நோக்கி அவனை இழுத்தது.
Two pulls.
இரண்டு விதமான ஈர்ப்புகள்.
And he came in front of the tree of knowledge of good and evil.
அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்துக்கு முன்பாக வந்தபொழுது,
and Adam and Eve saw and there was this earthly pull. Ah, this tastes so nice.
Oh, இதை பார்க்கும் பொழுது அந்த பூமிக்குரிய ஈர்ப்பு, இது பார்ப்பதற்கு மிக ருசியா இருக்கு.
That was not the pull of his conscience, that was the pull of his dust in his body.
அது அவனுடைய மனசாட்சியினால் அந்த ஈர்ப்பு இல்ல, அவனுடைய சரீரம் ஈர்க்கப்பட்டது.
And Eve was speaking to the dust in Eve's the devil was speaking to the dust in Eve's body.
அந்த ஏவாளுடைய மாம்சத்தில் இருக்கிற மண்ணோடு சாத்தான் பேசிக் கொண்டிருக்கிறான்.
See how this fruit is so tasty to your mouth.
இந்த பழம் எவ்வளவு உன்னுடைய வாய்க்கு ருசியா இருக்க முடியும்.
There was another voice in Eve's conscience saying, God saying, don't eat it.
ஏவாளுடைய மனசாட்சி சொல்லுகிற, தேவன் சொல்லுகிறார், இதை சாப்பிடாதே.
Now there was this upward pull and a downward pull.
ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு காரியம், கீழே இழுக்கக்கூடிய ஒரு காரியம்.
And till today,
இந்த நாள் வரை,
all human beings have this upward pull and downward pull.
இந்த நாள் வரை எல்லா மனிதர்களுக்கும் மேலே இழுக்கக்கூடிய ஒரு காரியம், கீழே இழுக்கக்கூடிய ஒரு காரியம்.
When you're tempted, there's this upward pull, where there's a downward pull and this upward pull, God saying, don't do it.
நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது கீழே ஒரு இழுக்கு இழுக்கப்படுகிறீர்கள், தேவன் சொல்கிறார் செய்யாதே என்று, மேலே ஒரு இழுக்கப்படுகிறீர்கள்.
You have to make a choice.
நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
Which voice will I listen to?
எந்த சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன்?
Maybe when you were first converted,
நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்ட பொழுது,
and you say, I want to listen to God,
நான் தேவனுக்கு செவி கொடுக்க போகிறேன்,
and you were wholehearted,
முழு இருதயத்தோடு,
and always you listen to that upward voice,
எப்பொழுதுமே அந்த மேல் நோக்கி இருக்கிற வர சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
Maybe you were poor,
நீங்கள் ஏழ்மையா இருக்கலாம்,
not so educated,
அதிகமாய் படிப்பறிவாரல,
very small house and a low job,
ஒரு சின்ன வீடு, ஒரு சாதாரண வேலையில் இருக்கலாம்.
But you listen to this upward pull and you were a wholehearted Christian.
நீங்கள் இந்த மேலே இருக்கிறவர்கள் சத்தத்தை கவனித்து கேட்டு முழு இருதயத்தின் கிறிஸ்தவனாக இருந்தீர்கள்.
But as time has gone on,
காலங்கள் செல்ல செல்ல,
maybe you have listened to that downward pull more and more.
கீழே இழுக்கக்கூடிய அந்த சத்தத்திற்கு அதிகமாக நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தீர்கள்.
It usually starts with very small things.
அது மிக சிறிய காரியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.
Tell a small lie in the office to get a little more money.
இன்னும் அதிக பணத்தை பெறும்படி ஒரு சின்ன பொய் சொல்வது.
Cheat a little bit in one examination to pass in a test.
ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவதற்கு ஒரு எக்ஸாம்ல காப்பி அடிப்பது.
Give a false certificate somewhere to get a job.
ஒரு தவறான சர்டிபிகேட்டை கொடுத்து ஒரு வேலையை பெற்றுக்
கொள்வது. Very small things.
சிறு காரியத்திலிருந்து.
It's not like killing people or committing adultery or anything.
ஒரு மனிதனை கொலை செய்வதோ விபச்சாரம் செய்வதோ அல்ல.
Only one degree shift from the truth.
அந்த சத்தியத்திலிருந்து ஒரே ஒரு புள்ளி மாறுவது.
But you've gone down a little bit.
அது நிமித்தமாய் கீழே கொஞ்சம் போயிருக்கிறது.
Every time you do that,
ஒவ்வொரு முறையும் செய்யும் போது,
you've gone down a little bit,
கொஞ்சம் கொஞ்சமாய் கீழே போய் கொண்டிருக்கிறீர்கள்.
Gradually the fire is gone.
கடைசியாக அந்த அக்னி முற்றிலும்
the fire doesn't go all of a sudden.
அந்த அக்னி திடீரென்று மறைந்து போவதில்லை.
Little by little you have yielded to this downward pull.
கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த கீழே இழுக்கிற அந்த இழுப்புக்கு விட்டு கொடுத்தீர்கள்.
That fire that was burning in your heart,
உங்களுடைய இதயத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்னி,
when you started your Christian life,
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது,
every now and then you pour a little water,
கொஞ்சம் அப்பொழுது இப்பொழுதுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரை ஊற்றிக் கொண்டே,
fire goes down,
அந்த அக்னி குறைந்து கொண்டே போகிறது.
And today,
இந்த நாளிலே,
you are lukewarm,
இந்த வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள்.
Have you wondered why you became lukewarm?
ஏன் வெதுவெதுப்பாய் இருக்கிறோம் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா?
How is it you were on fire for God 20 years ago?
20 வருடங்களுக்கு முன்பாக தேவனுக்காய் அக்னியாய் நான் எப்படி இருந்தேன்?
You should be more on fire today.
இந்த நாளிலே அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும்.
Why is it?
ஏன்?
You must recognize this upward pull and this downward pull.
மேல இழுக்கக்கூடிய அந்த காரியத்தையும் கீழே இழுக்கக்கூடிய அந்த காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
There is a part of all of us which is just like the animals.
மிருகத்தை போல நம்முடைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நமக்கு இருக்கிறது.
That is the dust.
அது மண்.
That draws us to earthly things.
பூமியே பூமிக்குரிய காரியங்களை நம்மை ஈர்க்கும்படி செய்கிறது.
There is another part of us which is the breath of God.
நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சுவாசம்.
And especially after we are born again.
விசேஷமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு.
That is pulling us up.
நம்மை மேல் நோக்கி இழுக்கிறது.
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
And God does not force you to listen to one voice or the other.
ஆண்டவர் நீ எந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று உங்களை நிர்பந்தப்படுத்துவதில்லை.
That you have to choose.
நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
If God forces you.
ஆண்டவர் உங்களை நிர்பந்தப்படுத்தினார்.
Then you'll be like these machines called robots in some factories they have.
ஃபேக்டரியில் இருக்கிற ரோபோக்களை போல நீங்கள் இருப்பீர்கள்.
They shape like a man.
மனிதனை போல ஒரு தோற்றம் இருக்கு.
They do so many things but they are programmed with a computer.
அவர்கள் அநேக காரியங்களை அவைகள் செய்ய முடியுமானால் கம்ப்யூட்டரிலே ப்ரோக்ராம் செய்யப்பட்டவைகள்.
There's no choice.
அதுல எந்த விதமான தேர்ந்தெடுப்பும் இல்லை.
It's programmed to do what is right.
சரியாய் காரியத்தை செய்யும்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டது.
God doesn't do like that with us.
ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படி செய்வதில்லை.
Even when he fills you with the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது.
He will not make you a robot.
உங்களை ரோபோவாய் அவர் மாற்றுவதில்லை.
I've been filled with the Spirit for many years now.
பரிசுத்த ஆவியினால் நான் அநேக வருடங்கள் நிரப்பப்பட்டிருந்தேன்.
I'm not a robot.
நான் ஒரு ரோபோ அல்ல.
I can today choose to do wrong if I want to.
நான் இன்றும் தவறான காரியத்தை செய்யும்படி நான் தேர்ந்தெடுக்க முடியும்.
I have free choice.
எனக்கு தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம்.
God never takes away the free choice from me.
நான் சொந்தமாய் தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை தேவன் எடுப்பதில்லை.
Little by little if I make those wrong choices in areas where you never see me.
நீங்கள் என்னை பார்க்காத பகுதிகளில் இந்த சின்ன சின்ன தவறுகளை தேர்ந்தெடுக்கும்போது
I can become lukewarm in a few years.
சில வருடங்கள் கழித்து நான் வெதுவெதுப்பாய் மாற முடியும்.
I may look the same on the outside.
வெளியிலே நான் இருக்கும்படியாகவே நான் காண முடியும்.
I may know the Bible like before.
முன்னாடி இருந்தது போல வேத வசனத்தை நான் அறிந்திருக்க முடியும்.
I may even be able to preach.
நான் என்னால் பிரசங்கிக்க கூட முடியும்.
But I know in my heart my devotion to Jesus Christ is gone.
ஆனால் என்னுடைய இருதயத்திலே தேவன் இயேசுக்கு சிம்மேல் இருந்த பக்தி போய் விட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும்.
What will be the proof of that?
அதனுடைய அடையாளம் என்ன?
I will commit sin in secret without anybody knowing.
எந்த மனிதனும் பார்க்காதபடி ரகசியமாய் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன்.
In my thoughts.
என்னுடைய சிந்தை வாழ்க்கையில்.
Nobody will see it.
யாருமே அதை பார்க்க முடியாது.
In the way I speak to my wife at home, it'll change.
என்னுடைய மனைவியோடு நான் வீட்டிலே பேசுகிற விதம் மாறும்.
I'll get angry.
நான் கோபப்படுகிறவனாய் இருப்பேன்.
Whereas I had overcome it before.
அதற்கு முன்பாக அதை நான் மேற்கொண்டிருக்க முடியும்.
These are all little signs.
இதெல்லாம் சிறு சிறு அடையாளங்கள்.
That the fire is going from my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அக்னி போய் கொண்டிருக்கிறது.
And I ignore it.
அதை நான் அலட்சியப்படுத்தினால்
in a few years I'll be lukewarm.
சில வருடங்கள் கழித்து நான் வெதுவெதுப்பாய் மாற முடியும்.
But because 95% of people in the church have no discernment, they will not be able to see that.
ஆனால் 91% சபையில் இருக்கிறவர்கள் அதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாததாலே அதை பார்க்க முடியாது.
They'll say, oh, he's speaking well and he looks nice.
அவர் நன்றாக பேசுகிறார், வெளியில நன்றாக இருக்கிறார், எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறார்.
I can fool the whole church.
முழு சபையும் நான் ஏமாற்ற முடியும்.
But I can't fool God.
ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது.
God says you are lukewarm.
ஆண்டவர் சொல்கிறார், நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய்.
Spit out of my mouth.
என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடு.
The reason was.
அதன் காரணம் என்ன?
Because verse Revelation 3:17 you became rich.
அதனுடைய காரணம் நீ ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறாய்.
That's okay. There's nothing wrong in that.
அல்லே ஐஸ்வர்யமாய் இருப்பது எந்த தவறும் அல்ல.
You became wealthy. Okay, what can you do about that? If your salary increased, you can't do anything about that.
உங்களுடைய சம்பளம் அதிகமாகும் பொழுது அதை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
But from there you came to the next step where you said I have need of nothing now.
அதற்கு பிறகு எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள்.
Aha. So you think you have need of nothing.
ஓ, என்ன எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நினைக்கிறீர்கள்.
That is the danger point.
அதுதான் மிக ஆபத்தான இடம்.
Becoming rich and wealthy is okay.
நன்றாக ஐஸ்வர்யனாய் மாறுவது இது சரியான காரியம்.
Abraham was rich.
ஆபிரகாம் ஐஸ்வர்யனாய் இருந்தான்.
And he was the most spiritual man in the world at that time.
அந்த நாட்களிலே வாழ்ந்த மிக ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான்.
Job was very rich.
யோபு மிக ஐஸ்வர்யனாய் இருந்தான்.
But he was the most spiritual man in the world at that time. God said that.
ஆண்டவர் சொன்னார், பூமியிலே வாழ்ந்த அந்த நாட்களிலே அவன்தான் மிக ஆவிக்குரியவனாய் இருந்தான்.
So you can be rich and spiritual.
நீங்கள் ஐஸ்வர்யங்களாய் இருக்க முடியும், ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியும்.
Or you can be poor like Jesus and spiritual.
Paul
was poor and spiritual.
பவுல் ஏழ்மையா இருந்தால் ஆவிக்குரியவனாக இருந்தார்.
It's not rich or poor that makes you spiritual.
நீங்கள் ஐஸ்வர்யவான்களோ ஏழைகளா இருப்பது உங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றாது.
It's when you come to the place where you say I have need of nothing.
நீங்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு
வரும்போது, that sense of need has gone away from your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவை என்ற ஒரு நிலை நீங்கி போயிருக்கிறது.
Then
அப்பொழுது
you become verse 17 wretched, miserable, poor, blind, naked spiritually.
அப்பொழுது நீங்கள் நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் மாறுகிறீர்கள் ஆவிக்குரிய விதத்திலே.
That's what's happened to many people.
அதுதான் அநேக ஜனங்களுக்கு நடக்கிறது.
Just that one step, I have no need in my life now.
எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லை என்ற
because I've got a reputation before people.
என்ற ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது.
I've been in this church so many years, everybody thinks I'm a spiritual person.
நான் சபையிலே அநேக வருடங்களாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை ஆவிக்குரியவர் என்று நினைக்கிறார்கள்.
Or I'm a leader.
நான் ஒரு தலைவன்.
And brother Zach has not yet removed me from eldership.
சகோதரர் ஜாக் என்னை மூப்பர் பொறுப்பிலிருந்து இன்னும் நீக்கவில்லை.
What about God?
தேவன் குறித்து என்ன?
Is he spitting you out of his mouth?
அவருடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுகிறாரா?
Brother Zach's opinion will count for zero in the day of judgment.
அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சகோதரர் ஜாக் அவருடைய கருத்து வெறும் பூஜ்யமாக இருக்கும்.
When you stand before the Lord,
தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்கும் பொழுது,
God is not going to call me and say, Zach, what do you think of this person?
ஆண்டவர் என்னை கூப்பிட்டு, ஜாக் இந்த மனிதனை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்?
You know that? He's not going to ask my opinion.
என்னுடைய கருத்தை ஆண்டவர் கேட்க போவதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
Then why you worried about my opinion today?
இன்று என்னுடைய கருத்தை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் என்பதை குறித்து ஏன் நீங்கள் வருந்துகிறீர்கள்?
I don't know 99% of your life.
உங்களுடைய வாழ்க்கை குறித்து 99% எனக்கு தெரியாது.
So how can I assess you?
நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்?
Be concerned. Even others in this church do not know 90% of your life.
இந்த சபையில் இருக்கிற மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் 90% அவர்களுக்கு தெரியாது.
What is the thing that will keep you on fire?
எந்த காரியம் உங்களை தொடர்ந்து அனலாய் வைத்திருக்க முடியும்?
If you always have a sense of need in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவை என்ற உணர்வை நீங்கள் உள்ளவர்களாக இருக்கும்.
Why did this guy become poor? Why did he become lukewarm?
ஏன் இந்த மனிதன் அவன் வெதுவெதுப்பாய் மாறினான்?
Not because he was rich and wealthy.
அவன் ஐஸ்வர்யனாய் இருந்ததினாலே அல்ல.
But because he said, I have need of nothing.
ஏனென்றால் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னதினாலே.
And that we, if you turn to Matthew chapter 5,
Matthew 5th adhigarathirku neenga thirupivil endral,
you know Matthew 5 6 and 7 are what is called the sermon on the mount.
Matthew 5 6 7 malai prasangam endru sollapadugirathu.
So before we go to Matthew 5, I'll show you Matthew 7.
Matthew 7th adhigarathirunde oru kaarithai kaanbithu Matthew 5th adhigarathirku.
At the end of the sermon on the mount, Jesus gave three pictures.
And the prasangathin mudivile moonru padangalai aandavar kaanvikkirar.
One is the narrow way.
ஒன்று இடுக்கமான வாசல்.
No way.
இடுக்கமான வழி.
Matthew 7 and verse 14.
மத்தேயு 7th chapter 14th verse.
Narrow gate and the narrow way.
அந்த இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி.
He is describing the sermon on the mount.
அவர் அந்த மலை பிரசங்கத்தை விவரித்து காண்பிக்கிறார்.
All that I have spoken to you in Matthew 5 6 and 7 so far.
மத்தேயு 5, 6, 7 இதுவரை நான் பிரசங்கித்த எல்லா
வார்த்தையும்
ஆண்டவர் சொல்கிறார்,
it is a narrow gate and a narrow way.
அது ஒரு இடுக்கமான வாசல், ஒரு இடுக்கமான வழி.
Second picture.
இரண்டாவது படம்.
All that I have said in these three chapters.
இந்த மூன்று அதிகாரங்களில் நான் சொன்ன வார்த்தைகள்.
Is like a verse 17, a good tree that bears good fruit.
அது நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரமாக இருக்கிறது.
And thirdly.
மூன்றாவது.
All that I've said in these three chapters.
இந்த மூன்று அதிகாரங்களிலும் நான் சொன்ன வார்த்தைகள்.
Verse 24 onwards.
24th வசனத்திலிருந்து.
Is like a house built on a good foundation.
ஒரு நல்ல அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கு.
So the Sermon on the Mount, Jesus uses three pictures at the end.
இந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே மூன்று படங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார்.
This Sermon on the Mount.
இந்த மலை பிரசங்கம்.
Is first of all like a narrow gate to a narrow way.
இது இடுக்கமான வழியிலே செல்லக்கூடிய இடுக்கமான வாசல்.
And it's like a tree because it has good roots, it has got good fruit.
அது நல்ல வேர் இருக்கிற மரமா இருக்கிறதுனாலே நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கு.
And third,
மூன்றாவது,
it's like a house built on a solid foundation.
ஒரு நல்ல அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கு.
So those are the three things I want.
இந்த மூன்று காரியம்தான் எனக்கு
அவசியம். I want to be on the narrow way.
நான் இடுக்கமான வழியாய் போக விரும்புகிறேன்.
I want to be on a good tree.
நான் நல்ல மரமா இருக்க விரும்புகிறேன்.
And I want to be a house built on a good foundation.
ஒரு நல்ல அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்க விரும்புகிறேன்.
How to start?
எப்படி ஆரம்பிக்கிறது.
You know, just like when children go to kindergarten, they first teach them ABC.
பிள்ளைகள் சிறு அந்த பள்ளிக்கு போகும்போது ஏபிசி எழுத கற்றுக் கொடுக்கிறாங்க.
You can't study science, geography, anything before you start with ABC.
ஏபிசி படிப்பதற்கு முன்பாக science, geography
you cannot study anything.
அதுக்கு முன்பாக எதையுமே படிக்க முடியாது.
Any time in your life you forget the alphabets, your education finishes.
எப்பொழுதெல்லாம் எப்பொழுதாவது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய அந்த எழுத்துக்களை மறந்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய முழு படிப்பும் வீண்.
You think of that. Supposing you have forgotten the alphabets, will you be able to read anything after that?
ஆல்பபெட்ஸை நீங்கள் மறந்து விட்ட பிறகு ஏதாவது ஒன்றை வாசித்து எழுத முடியுமா?
Whatever else you forget, don't forget ABC.
நீங்கள் எதை மறந்து போனாலும் சரி அந்த ABCD-யை மறந்து போகாதிருங்க.
So what is the ABC in the Sermon on the Mount?
அந்த மலை பிரசங்கத்திலே ஏபிசி இருக்கு.
How to enter the narrow way?
எப்படி அந்த இடுக்கமான வழியாய் போவது?
How to be a tree which produces good fruit?
நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாய் இருப்பது எப்படி?
How to be an unshakable house?
எப்படி அசைக்கப்படாத ஒரு வீடாய் இருப்பது?
Here is where you begin.
இங்கிருந்தான் நாம் ஆரம்பிக்கிறோம்.
Matthew 5, the first words of Jesus.
மத்தேயு 5-ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வார்த்தை.
Verse 3.
3-ஆம் வசனம்.
Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
What does it mean to be poor in spirit?
ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் என்றால் என்ன?
That is the opposite of what the leader and lady said, I have need of nothing.
லவோதிக்கா சபை மூப்பர் சொன்னது போல எனக்கு எந்த விதமான குறைவும் இல்லை என்பதற்கான எதிர்மறையான காரியம்.
Opposite of that is Matthew 5:3.
அதற்கு எதிர்மறையா இருக்கிற காரியம் மத்தேயு 5-ஆம் அதிகாரம் 3-ஆம் வசனம்.
If you understand this, you will never become lukewarm.
நீங்கள் இதை புரிந்து கொண்டால் ஒரு நாளும் வெதுவெதுப்பா இருக்க மாட்டீர்கள்.
You understood that man became lukewarm because he said, I have need of nothing.
என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை என்று சொன்னதினாலே அவன் வெதுவெதுப்பாய் மாறான்.
That's why he lost the fire.
அதனால தான் அக்னி இழந்து போனான்.
That's why he was no longer hot.
அதனால தான் அன்பு இல்லை இருதயத்திலே.
He was not hot or cold.
அனலும் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்.
He was not a type of person who left the church completely and said, I don't believe all this and went out into the world.
சபையை முற்றிலுமாய் விட்டுவிட்டு நான் இதெல்லாம் நம்புவதில்லை என்று உலகத்துக்கு போன மனிதன் அல்ல.
Then he would have been cold.
அப்பொழுது அவன் குளிராய் போயிருப்பான்.
And the Lord says, I wish you were there.
நீ அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறேன்.
Is the Lord saying that about somebody sitting here? I wish you never came to this church. I wish you were out in the world.
ஆண்டவர் உங்களை உட்கார்ந்திருக்கிற ஒரு யாரையாவது பார்த்து நீங்கள் இந்த சபைக்கு வராமல் உலகத்தில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறவர்களா இருக்கிறீர்களா?
Yeah, the Lord says that.
ஆண்டவர் அதை சொல்கிறார்.
The Lord says, I would rather you be out in the world than sit here and bring the church a bad testimony.
நீ சபையில உட்கார்ந்து கொண்டு ஒரு தவறான சாட்சியை கொண்டு வரதை விட நீ உலகத்தில் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம்.
A small bit of germ can corrupt a food.
ஒரு சின்ன ஒரு அந்த
any type of bacteria or germ or anything.
அந்த கிருமிகள் எந்த விதமான ஒரு சிறு கிருமிகளும் அந்த ஆகாரத்தை கெட்டுப்போக பண்ண முடியும்.
So one person can corrupt a church.
ஒரு மனிதன் சபையை கரைப்படுத்த முடியும்.
That's why in Corinth the Paul tell put that man out, that man who is corrupting your church.
அதனால தான் பவுல் சொல்றார் கொரிந்து சபையிலே அந்த மனிதனை வெளியிலே அவர்களை அனுப்புங்கள், அந்த சபையை கரைப்படுத்துகிறார்.
Do you know that you can sit here and corrupt this church?
நீங்கள் இந்த சபையில உட்கார்ந்து கொண்டு சபையை கரைப்படுத்த முடியும் என்று அறிந்திருக்கிறீர்களா?
You can't corrupt all the people, but you can corrupt the testimony of this church by your behavior.
நீங்கள் மனிதர்களை கரைப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் சாட்சியின் மூலமாய் சபையை நீங்கள் கரைப்படுத்த முடியும்.
For example, you behave badly in your place of work.
நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் மோசமாய் நடந்து கொள்கிறீர்கள்.
You get angry with people or you do something wrong in your place of work, cheat or tell lies.
வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் கோபமாய் பேசுகிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள், தவறான ஏதோ காரியங்களை செய்கிறீர்கள்.
People say, which church do you go to?
ஜனங்கள் கேட்க எந்த சபைக்கு போகிறீர்கள்?
Oh, we go to CFC Chennai.
Oh, CFC Chennai சபைக்கு போகிறீர்களா?
Uh-huh. So that is what CFC Chennai is like.
Oh, aha. இந்த CFC Chennai சபை எப்படி தான் இருக்கு?
You are one person.
நீங்கள் ஒரே ஒரு மனிதன்.
And you brought a bad name to that church in your office.
ஆபீஸ் உங்கள் அலுவலகத்தை சபைக்கு குறித்து தவறான ஒரு பெயரை கொடுத்தீர்கள்.
You can't spoil the church because the church is too strong.
சபை பலமா இருப்பதினாலே சபையை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
A church can be corrupted only when the leaders become corrupt.
சபை எப்பொழுது கரைபடுகிறது என்றால் அது அதனுடைய தலைவர்கள் கரைபடும் பொழுது.
If the elders are wholehearted, the church can never be corrupted.
சபையின் மூப்பர்கள் முழு இதயத்தோடு இருக்கும் பொழுது சபை ஒரு நாளும் கரைப்படுகிறதா இருக்காது.
I have seen that in Bangalore for many years.
பெங்களூர்ல அந்த காரியத்தை அநேக வருடங்கள்
பார்த்தேன். So many ways the devil tried to corrupt the church.
அநேக விதத்திலே சபையை கரைப்படுத்தும்படி சாத்தான் பிரயாசப்படுகிறார்.
He doesn't succeed because we are very strict.
ஏனென்றால் அவன் ஜெயிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் கண்டிப்பா இருக்கிறோம்.
If somebody is a compromiser we just tell him to leave.
யாரோ ஒப்புரவாகிறவரா இருந்தால் அவளை சபை விட்டு போக சொல்கிறோம்.
500 churches in Bangalore, go and join one of them.
500 சபைகள் பெங்களூர்ல இருந்து அதிலே ஒன்று சேர்ந்து கொள்ளுங்க.
When we know about it.
நாங்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்போது.
So you can't corrupt a church.
சபையை நீங்கள் கரைப்படுத்த முடியாது.
But you can spoil the testimony of the church by your bad behavior somewhere.
உங்களுடைய தவறான நடக்கையின் மூலமாய் சபை குறித்தான சாட்சியை நீங்கள் கெடுக்க முடியும்.
For example, if you're always fighting with your wife and your neighbors are hearing it.
நீங்கள் எடுத்துக்காட்டாக எப்பொழுதுமே உங்கள் மனைவியோடு சண்டை போடுகிறீர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை கேட்கிறார்கள்.
The neighbors say, which church you go to?
அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்கிறார்கள், எந்த சபைக்கு போகிறீர்கள்?
They say, we are CSI, we don't fight with each other, which church you go to?
நாங்கள் CSI சேர்ந்தவர், நாங்கள் சண்டை போடுவதில்லை, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள்?
There you can bring a bad name to the church.
சபைக்கு ஒரு கெட்ட பெயரை நீங்கள் கொண்டு வர முடியும்.
You can't corrupt the church.
ஆனால் சபையை நீங்கள் கரைப்படுத்த முடியாது.
You can bring a bad name before your neighbor.
உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு முன்பாக சபைக்கு கெட்ட பெயரை கொடுக்க முடியும்.
How is it we can remain on fire?
எப்படி நாம் தொடர்ந்து அனலாய் நிலைத்திருப்பது?
You must never come to the place where you say I have need of nothing.
என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது.
The opposite of that is Matthew 5:3.
அதற்கு எதிர்மறையாக இருக்கிற காரியம் மத்தேயு 5:3 வசனம்.
I always have a need in my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் ஒரு தேவையோடு இருக்கிறேன்.
What does it mean to be poor in your spirit?
ஆவியிலே எளிமையுள்ளவர்களா இருப்பது என்றால் அர்த்தம் என்ன?
What does it mean to be poor financially?
பண ரீதியாக ஏழ்மையா இருப்பது என்றால் அர்த்தம் என்ன?
Use that as an example.
எடுத்துக்காட்டாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
A beggar.
ஒரு பிச்சைக்காரன்.
He is poorer than all of you.
உங்கள் எல்லாரை காட்டிலும் அவன் ஏழ்மையானவன்.
There is nobody poor here like a beggar.
ஒரு பிச்சைக்காரனை போல இங்கு யாரும் ஏழ்மையானவர் இல்லை.
A beggar will come to your gate.
ஒரு பிச்சைக்காரன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிறான்.
Sir, please give me some money or clothes or food or something.
Ayya, edavadhu saapadu aagaram thuni mani edavadhu ondru kudungal.
And you give him.
Avanu kudukkireen.
He'll come back tomorrow.
Adutha naal thirumba varugiran.
Give me something.
Edavadhu ondru kudungal.
So where is the 10 rupees I gave you yesterday?
Oh, nethi dinathile naan kodutha 10 rupees enna aayitu?
Oh sir, that's finished.
Adu mudindhu vittadhu.
Your need again?
Unakku innum thevaiya irukkiraya?
Yeah, I am in need again.
Aan thevaiyodu irukkiren.
Next day again he comes.
Adutha naal thirumba varugiran.
I am in need again.
எனக்கு திரும்ப தேவை இருக்கிறது.
That is the meaning of being poor financially.
அப்படித்தான், அதுதான் பண ரீதியாக ஏழ்மையா இருப்பதற்கான அர்த்தம்.
You've seen beggars. They are not ashamed to acknowledge every day I am needy.
பிச்சைக்காரர்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவையா இருக்கிறார் என்று சொல்வதிலே வெட்கப்படுவதில்லை.
You see some beggars sitting on the road, even after 5 years you'll see them sitting there.
பிச்சைக்காரர்கள் நீங்கள் தெருவிலே பார்க்கிறீர்கள், 5 வருடம் கழித்தும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்.
Always in need.
எப்பொழுதுமே தேவையோடு இருக்கிறவர்கள்.
And it's wonderful when we are like that spiritually.
ஆம், ஆவிக்குரிய விதத்திலே அப்படி இருந்தால் மிக அற்புதமான ஒரு காரியம்.
That's the meaning of being poor in spirit.
அதுதான் ஆவியிலே எளிமையுள்ளவர் என்பதற்கான அர்த்தம்.
You stand before God and say, Lord, I am in need.
ஆண்டவருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நான் தேவையோடு இருக்கிறேன்.
I need something from you.
உம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியம் எனக்கு தேவையா இருக்கிறது.
Turn to this verse in Proverbs.
நீதிமொழிகளுக்கு இந்த வார்த்தையை பாருங்கள்.
Proverbs, and we read in chapter 4.
நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Where does all the springs of life in our life flow from?
நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஊற்றுகளும் எங்கிருந்து புறப்படுகிறது?
It says in Proverbs 4:23.
நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனத்தில்
Watch over your heart with all diligence because all the springs of life flow from there.
எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
So I have to watch my heart.
என்னுடைய இதயத்தை நான் காவலோடு காத்துக்கொள்ள.
All the springs of life flow from there.
ஏனென்றால் அதிலிருந்து எல்லா விதமான ஜீவ ஊற்றுகளும் அதிலிருந்து புறப்படுகிறது.
And when it is becomes corrupt in my heart,
என்னுடைய இதயம் கரைப்படும் என்றால்,
the water flowing out becomes corrupt.
அதிலிருந்து வருகிற ஊற்றின் தண்ணீர் கரைப்பட்டதாய் மாறிவிடும்.
Any time you find that your conscience is a little defiled,
எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனசாட்சி கரைப்பட்டிருப்பதை, அசுத்தப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள் என்றால்,
you must go to God.
தேவனிடத்தில் போக வேண்டும்.
Say, Lord, I am needy.
ஆண்டவரே, நான் தேவையோடு இருக்கிறேன்.
I am fooling other people by my outward life that I am okay.
என்னுடைய வெளியான வாழ்க்கை காண்பித்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று மற்றவர்களை ஏமாற்றிக்
கொண்டிருக்கிறேன். So we must always have a sense of need in our life.
எப்பொழுதுமே ஒரு தேவையுள்ள உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
That's what it says in Proverbs 8.
அதுதான் நீதிமொழிகள் 8 ஆம் அதிகாரத்தில்
சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
Verse 32. Read carefully.
32 ஆம் வசனம் கவனமாய் வாசியுங்கள்.
Oh my children, listen to me.
ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள்.
Keep my ways.
என் வழிகளை காத்து.
Listen to my instruction and be wise and don't neglect it.
நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள்.
And what is that instruction?
அந்த புத்தி என்ன?
Blessed, verse 34, is the person who watches daily at my gates, waiting at my doorposts.
என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
I told you the beggar who comes daily to your gate.
உங்களுடைய வாசல்லே தினம் வருகிற பிச்சைக்காரனை பற்றி சொன்னேன்.
Sir, give me something, I'm needy.
ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்கள், நான் தேவையோடு இருக்கிறேன்.
Next day.
அடுத்த நாள்.
Sir, give me something, I'm needy.
ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்கள், நான் தேவையோடு இருக்கிறேன்.
And the next day, and the next day, and
the next day. திரும்பவும் அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள்.
Spiritually.
ஆவிக்குரிய விதத்திலே.
Blessed is the person who comes to God like that.
தேவனிடத்தில் அப்படி வருகிற மனிதன்
ஆசீர்வதிக்கப்பட்டான்.
ஒவ்வொரு நாளும்
Lord, I'm needy.
ஆண்டவரே, நான் தேவையோடு இருக்கிறேன்.
The Lord says, what about the power I gave you yesterday?
நேற்று தினத்திலே நான் உனக்கு கொடுத்த வல்லமை என்ன ஆயிற்று?
That was for yesterday.
ஆண்டவரே, அது நேற்று தினத்திற்கு.
It's like the beggar saying that yesterday's 10 rupees was finished yesterday.
நீ அந்த பிச்சைக்காரன் சொல்லது போல நேற்று இது கொடுத்த 10 ரூபாய் முடிந்து விட்டது.
That's why he's coming today.
அதனால தான் திரும்ப அடுத்த நாள் வருகிறான்.
Do you go to God like that?
அப்படி தேவனிடத்திலே நீங்கள் போகிறீர்களா?
That is to be poor in spirit.
அதுதான் ஆவியிலே எளிமையுள்ளவருக்கான அர்த்தம்.
Lord, I'm needy today.
ஆண்டவரே, நான் இன்று தேவையோடு இருக்கிறேன்.
Yesterday you met my need.
நேற்று தினத்தை என் தேவையை சந்தித்தீர்.
I'm waiting at your gates again.
ஆண்டவரே, உம்முடைய வாசற்படியிலே காத்திருக்கிறேன்.
It says blessed is the man who comes like that.
அப்படி தேவனுடைய வாசலிலே நிலைக்கிறவன் பாக்கியவான்.
See, financially we never go to anybody begging.
பண ரீதியாக நாம் யாரிடத்திலும் பிச்சை எடுப்பதற்காக போவதில்லை.
I have never done that in my life.
அது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ததில்லை.
We don't even do that as a church.
சபையாய் நாம் யாரிடத்திலும் அதை கேட்பதில்லை.
Almost all the churches and Christian organizations are beggars financially.
இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் கிறிஸ்தவ சபைகளும் ஆவிக்கு பண விஷயத்தில் பிச்சைக்காரர்களாக
இருக்கிறார்கள். Pastors are the biggest beggars.
போதகர்கள் தான் மிகப்பெரிய பிச்சைக்காரர்கள்.
They write letters to America saying we are needy, give us money.
அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், நாங்கள் தேவையோடு இருக்கிறோம், பணத்தை கொடுங்க.
No different from the beggars on the street.
தெருவில் இருக்கிற பிச்சைக்காரர்களும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை.
Can you imagine Jesus going asking people, give me some money please?
இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் போய் எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது.
Never, never, never.
இல்லை.
If he didn't have, he just fasted.
அவருக்கு பணம் இல்லை என்றால் அவர் உபவாசித்தார்.
If he didn't get a place to sleep, he'd sleep under the trees.
அவருக்கு தூங்குவதற்கு இடம் இல்லை என்றால் மரத்தடியிலே தூங்கினார்.
He never, never went to man for anything.
அவர் எந்த காரியத்திற்காகவும் மனிதனிடத்திலே அவர் போகவில்லை.
Paul was like that.
பவுல் அப்படி இருந்தார்.
The true servants of God are like that.
உண்மையாய் தேவ மனிதர்கள் அப்படி இருந்தார்.
Even when they have nothing.
அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத போது.
They will not go to man.
மனிதனிடத்திலே அவர் போவதில்லை.
You know, when I left my job in the Navy for 51 years ago,
கடற்படையிலே 51 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வேலையை விட்டு பொழுது,
all my life savings I gave away for God's work.
என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சேமிப்புகளையும் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்தேன்.
Everybody doesn't have to do that. God called me to do that.
எல்லாரும் அதை செய்வதற்கு அழைக்கப்படவில்லை. தேவன் அதை செய்யும்படி என்னை அழைத்தார்.
I said, I want to trust you.
ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன்.
So my bank account came to zero.
என்னுடைய வங்கியில் இருந்த கணக்கு பூஜ்யமாய் மாறினது.
I had to trust God for everything.
எல்லாவற்றுக்கும் நான் தேவனை சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது.
And sometimes I had hardly anything.
சில நேரத்தில் என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது.
Even after we got married and had a child.
திருமணமாய் குழந்தை பிறகும் கூட.
Sometimes had hardly anything.
ஏதாவது சில நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போயிருந்தது.
God took care of us.
ஆண்டவர் எங்களை பொறுப்பெடுத்தார்.
But what the Lord told me was.
ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன காரியம்.
Even when you have nothing.
உன்னிடத்தில் ஒன்றுமில்லாத பொழுதும்.
Give people the impression that you have plenty.
உன் ஜனங்களிடத்திலே உன்னிடத்தில் அதிகமாக இருப்பதை போல நீ தோற்றத்தை காண்பி.
Otherwise they will treat you like a beggar, they have to give you some money.
இல்லை என்றால் உன்னை பிச்சைக்காரர்களை போல் நினைத்து பணத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள்.
So even if I wore torn shirts at home, when I went before other people, I wore the best shirts.
நான் வீட்டில் இருந்தபோது கிழிந்த சட்டை போட்டிருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக போகும்போது நல்ல சட்டையை
போட்டு. Because nobody must think I have nothing.
என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று யாருக்கும் தெரியக்கூடாது.
That is how I've lived for 51 years.
51 வருடங்களாக அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன்.
God has honored me. He has always provided my need.
ஆண்டவர் என்னை கனப்படுத்தியிருக்கிறார். எப்பொழுதுமே என் தேவையை சந்தித்திருக்கிறார்.
Not only financially.
பண ரீதியாக மாத்திரமல்ல.
Even spiritually.
ஆவிக்குரிய
Even for my children. He's provided for their education, everything.
என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு படிப்புக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவை
சந்தித்து. I'm saying that for your encouragement.
உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த காரியங்களை சொல்கிறேன்.
There's so much difficulty now in jobs and so many things in the world.
இந்த வேளையிலே அதிக கடினமான உலகம் அதிக கடினமான சூழ்நிலையில் இருக்கிறது.
I'm telling you the best way to live is to seek the kingdom of God first and his righteousness.
இந்த பூமியிலே சிறந்த முறையிலே வாழ்வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது.
Every other way you will have problems.
வேறு எந்த விதத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்.
But if you seek God's kingdom first and his righteousness,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்கள் என்றால்,
your heavenly father will see your need and provide for it even before you need it.
உங்களுடைய பரலோக பிதா உங்களுடைய தேவையை கண்டு அதற்கு நீ கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு கொடுப்பார்.
Amazing what God will do for you.
தேவன் உங்களுக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும்.
Any area,
எந்த பகுதியிலுமே
you have a medical need for your family, God will undertake for it before the medical need comes.
உங்களுடைய மருத்துவ தேவை ஒன்று இருக்கும் என்றால் அந்த மருத்துவ தேவை வருவதற்கு முன்பதாக தேவன் அந்த பணத்தை சந்திப்பார்.
Watch at his gates.
அவருடைய வாசற்படியிலே காத்திருங்கள்.
Say, Lord, I am a needy man spiritually.
ஆண்டவரே, ஆவிக்குரிய விதத்திலே நான் தேவையுள்ள மனிதன்.
I will never go begging to man.
ஆண்டவரே, மனிதரிடத்திலே பிச்சை எடுத்துக்கொண்டு நான் போக மாட்டேன்.
You are the ruler of this universe.
இந்த உலகத்தை ஆளுகிறவர் நீர்.
You have no lack financially.
பண ரீதியாக உமக்கு எந்த குறைவும் இல்லை.
There's no sickness that you cannot heal.
நீ சுகப்படுத்த முடியாத எந்த வியாதியும் இல்லை.
You are my father.
நீ என்னுடைய தகப்பன்.
I trust you.
நான் உம்மை நம்புகிறேன்.
I'm not saying we don't have to go to work and earn our money.
நான் வேலை செய்து பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
No, God is not going to drop money from heaven.
பரலோகத்திலிருந்து தேவன் பணம் பொட்டலத்தை
போடப்போவது. But I'm saying that if you honor God, he'll provide for you.
நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார்.
Don't ever come to spiritually to the point where you say you have need of nothing.
எந்த நேரத்திலுமே எனக்கு எந்த குறையும் இல்லை, தேவை இல்லை என்று ஆவிக்குரிய நிலைக்கு வந்து
Always say, Lord, I need you spiritually every moment.
ஆண்டவரே, ஒவ்வொரு கண பொழுதும் ஆவிக்குரிய ரீதியாய் நான் தேவையோடு இருக்கிறேன்.
Especially when you have plenty financially.
விசேஷமாக ஐஸ்வர்யத்திலே நீங்கள் பண விஷயத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் பொழுது.
I have seen young people who were radical and wholehearted when they got converted.
நான் பார்த்திருக்கிறேன் வாலிபர்கள் அவர் லட்சிக்கப்பட்ட பொழுது தேவனுக்கென்று தீவிரமாய் அவர்களுக்கு வீணாய் செலவழிப்பதற்கான பணம் இல்லை.
And they become a little rich.
அவர்கள் கொஞ்சம் ஐஸ்வரனான போது
they can afford these smartphones and computers.
நல்ல ஸ்மார்ட்போன் கம்ப்யூட்டர்ஸ் வாங்குவதற்கு பணம் இருந்தது.
There's nothing wrong in that. They are all very useful.
அது எந்த தவறும் இல்லை, மிகவும் பிரயோஜனமானவைகள்.
But now they can watch a lot of dirty pictures on the computer.
ஆனால் இந்த நாளிலே அந்த கம்ப்யூட்டரிலே மிக அசுத்தமான அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது.
And on their phone.
அவருடைய போன்ல
It would have been better if they never had a money to buy that computer and phone.
And the computer and phone வாங்குவதற்கு பணம் இல்லாதிருந்தால் நலமா இருக்கும்.
Then they would not have polluted their minds with all those dirty pictures.
அந்த அசுத்தமான படங்களை பார்த்து தங்களுடைய சிந்தையை கரைபடுத்திருக்காமல் இருக்கலாம்.
You see how wealth has spoiled them?
எப்படி ஐஸ்வர்யம் அவர்களை கரைபடுத்தி இருக்கிறது, சீரழித்து இருக்கிறது.
It doesn't have to spoil them.
அது அவர்களை சீரழிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
I have had a computer for many years.
எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் அநேக வருடங்களாக வைத்திருக்கிறேன்.
I can say before God I have never seen one dirty picture on it all these years.
நான் தேவனுக்கு முன்பாக சொல்றேன், இந்த வருடங்கள் முழுவதும் ஒரு அசுத்தமான படம் அதிலே பார்த்ததில்லை.
I have no interest in it.
அதுல எந்த விதமான விருப்பம் இல்லை.
So it's not the computer that spoils you, it's not the smartphone that spoils you.
அந்த கம்ப்யூட்டரோ அந்த ஸ்மார்ட்போனோ உங்களை சீரழிப்பதில்லை.
It is that you don't go before God all the time and say, Lord, I'm a needy person, please keep me.
ஆண்டவரிடத்தில் முன்பாக போய் ஆண்டவரே நான் தேவையோடு இருக்கிறேன், என்னை எனக்கு தாரும் என்று கேட்காததற்கான காரணம்.
What does this verse mean? Blessed is the man who watches before my gates. Every day
அவருடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருக்கிற மனிதன் பாக்கியவான் என்பதற்கான அர்த்தம் என்ன?
I can say before God when I wake up every day I say Lord I am a needy person.
நான் நேர்மையாக சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் தேவையுள்ள மனிதன் என்று சொல்கிறேன்.
Before I get out of bed
நான் படுக்கையிலிருந்து எழும்புவதற்கு முன்பாக
I am a needy person Lord.
ஆண்டவரே நான் தேவையுள்ள மனிதன்.
Yeah, as soon as you wake up
நீங்கள் எழுந்த பிறகு
It's like I heard one man say like this to God.
இப்படியாக ஒரு மனிதன் தேவனிடத்தில் சொன்னார்,
Lord,
ஆண்டவரே,
for the last 6 hours
கடந்த 6
I have not sinned in my thoughts,
என்னுடைய சிந்தையிலே நான் பாவம் செய்யவில்லை,
not sinned in my words,
என்னுடைய வார்த்தையிலே பாவம் செய்யவில்லை,
not sinned in my deeds,
என்னுடைய கிரியையிலே சிந்த செய்யவில்லை.
That's a miracle for 6 hours.
6 மணி நேரங்கள் அது ஒரு அற்புதம்.
But now Lord I am waking up, now you have to keep me.
ஆண்டவரே நான் இப்பொழுது விழித்துக் கொள்கிறேன் நீர் என்னை காத்துக் கொள்ள வேண்டும்
till now 6 hours I was sleeping
and 6 மணி நேரம் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன்
I did not sin in thought word deed nothing
நான் என்னுடைய சிந்தையிலே என்னுடைய கிரியையிலே வார்த்தையிலே நான் பாவம் செய்யவில்லை
now I'm waking up lord please help me
ஆண்டவரே நான் இப்பொழுது விழித்துக் கொள்கிறேன் என்னை காத்துக் கொள்ளு
I am in danger every moment
இப்பொழுதிலிருந்து நான் ஒவ்வொரு க்ஷணமும் ஆபத்திலே இருக்கிறேன்
do you realize that
அதை உணர்கிறீர்களா
the moment you wake up
நீங்கள் விழித்த அந்த க்ஷணமே
you are in danger
நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள்
Watch at his gates.
அவருடைய வாசல் கதவருகே காத்திருங்கள்.
Say Lord give me grace today.
ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு கிருபை தாரும்.
He gives grace to any humble person.
எந்த தாழ்வுள்ள மனிதனுக்கும் அவர் கிருபை தருகிறார்.
The humble person is the one who recognizes I am needy.
அந்த தாழ்வுள்ள மனிதன் தான் தேவையுள்ளவன் என்பதை அறிந்து கொள்கிறான்.
Grace is like fire.
அந்த அந்த கிருபை என்பது அக்கினியை போன்றது.
John the Baptist said he will baptize you in the Holy Spirit and fire.
அப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னார் அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் அபிஷேகிப்பார்.
Matthew 3:11.
மத்தேயு 3 அதிகாரம் 11
வசனம். That is the fire that will keep you on fire for God.
அந்த அக்கினி மட்டுமே தேவனுக்கென்று நீங்கள் அக்கினியாய் அனலாய் நிலைத்திட உதவி செய்யும்.
How do you become lukewarm?
எப்படி வெதுவெதுப்பாய் மாறுகிறீர்கள்?
When you lose that fire.
அந்த அக்கினி போய் விடும் பொழுது.
Another name for that fire.
இன்னொரு பெயர் அந்த அக்கினிக்கு
is grace
kirubai
see zechariah chapter 12
sagariya deerghadarshana pustakam 12th adhigaram
zechariah 12
sagariya 12th adhigaram
and verse 10
10th vasanam
this is a prophecy we can say of the day of pentecost
pentecost dinathe andru sollapatta oru deerghadarshanam
zechariah 12:10
sagariya 12th adhigaram 10th vasanam
I will pour out on the inhabitants of Jerusalem the spirit of grace
naan taavid kudumbathaarin meelum jerusalemin kudigal meelum kirubaiin aaviyum
that's what happened on those 120 waiting on the day of pentecost in Jerusalem
and the jerusalemile kaathukondirundha 120 per pentecost thandre nadandha kaariyam adhaan
god poured out upon them the spirit
devan avargal meel thannudaiya aaviyai oottinar
you never read this expression spirit of grace anywhere in the old testament
palaiya erpaattile indha kirubai naavi endra vaarthai engume neengal paarkka
mudiyadhu because there was no grace in the old testament
yenendral palaiya udanpadikkile kirubai illai
it was only law
adhu verum nyaya pramaanam
law came through moses grace came through jesus christ
nyaya pramaanam moseyin moolamai vandhathu kirubai yesu kristu
moolamai but now he says the day is coming when I'll pour the spirit of grace
ana aandav solugira naatkal varum appozhudhu naan kirubai naavi
and then what will happen
appozhudhu enna nadakkum
they will look at me whom they have pierced
avargal thangal kuthinavarle nokki paarpar
then they will see jesus
yesuvai nokki paarpar
and they'll say lord it was my sin that crucified you
aandavare ennude paavam dhaan unnai siluvil arangindhu
and they will mourn
avargal dukkapaduvar
They'll see a need in their own life.
தன்னுடைய வாழ்க்கையின் தேவையை அவர் பார்ப்பார்கள்.
Those are the people who have the spirit poured upon them.
அவர்கள் மேல் தான் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது.
And grace is fire.
அந்த கிருபை அக்கினியாய் இருக்கிறது.
He shall baptize you in the Holy Spirit and fire.
அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிப்பார்.
That spirit is called here the spirit of grace.
அந்த ஆவி தான் இங்கு கிருபையின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Grace is the fire that keeps us burning.
கிருபை என்பது அந்த அக்னி நம்மை தொடர்ந்து பற்றியறிய வைக்கிறது
so that we don't become cold
அது நிமித்தமாய் நாம் குளிர்ந்து போவதில்லை
and god doesn't pour out that spirit on everyone
ஆண்டவர் அந்த ஆவியை எல்லோர் மேலும் ஊற்றுவதில்லை
we read in 1 peter
1 பேதுருவிலே வாசிக்கிறோம்
chapter 5
ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம்
and verse 5
ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம்
the last part
கடைசி வசனம்
god is opposed to the proud but he gives grace to the humble
பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்
So this fire falls upon those who have a sense of their own need.
தங்களுடைய வாழ்க்கையின் தேவையை உணர்ந்தவர்கள் மேல் தேவன் அக்கினி விழுகிறது.
Why do people become cold?
ஏன் ஜனங்கள் குளிர்ந்து போகிறார்கள்?
Because they are saying I have need of nothing.
ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் எந்த தேவையும் எந்த குறையும் இல்லை என்று சொல்வதினாலே.
I am okay.
எனக்கு எல்லாம் சரியாய் இருக்கிறது.
I want to say I'll never say that. I will never say that in my life.
அதே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நான் சொல்வது
Not a single day will I say I have need of nothing.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட எனக்கு தேவை எதுவும் இல்லை என்று நான் சொல்வது
Lord, I'm a needy person.
ஆண்டவரே நான் தேவையுள்ள மனிதன்.
Why do I say that?
ஏன் நான் அதை சொல்கிறேன்?
Because like Paul said, I have not yet reached the finishing line.
பவுல் சொல்வது போல நான் அந்த முடிவின் கோட்டிற்கு நான் வரவில்லை.
What does that mean?
அதன் அர்த்தம் என்ன?
I have not yet become like Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் மாறவில்லை.
That's what Paul was saying.
அதுதான் பவுல் சொல்கிறார்.
What does it mean to be in spiritual need all the time, poor in spirit?
எப்பொழுதுமே ஆவியிலே எலுமெல்லோர்களாய் இருந்து ஆவிக்குரிய தேவையோடு இருப்பதின் அர்த்தம் என்ன?
Let's turn back to what we read in Philippians 3:12.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் பார்த்த வார்த்தையை திரும்ப பார்க்கலாம்.
This is a beautiful passage.
மிக அற்புதமான ஒரு வசன பகுதி.
Philippians 3 verse 12 to 15.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 இலிருந்து 15 வசனம் வரை.
Read it very carefully.
மிக கவனமாய் வாசியுங்கள்.
I have not obtained it yet.
நான் அடைந்தாயிற்று.
I have not become perfect.
நான் முற்றும் தேறினவன் ஆனேன்.
But I am pressing on to lay hold of that for which Christ laid hold of me.
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
You ask Paul, what did Christ lay hold of you for?
பவுலிடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்து எதற்காய் உங்களை பிடித்தார்?
Was it to be an apostle?
ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கும்படியா?
He'll say, no, that is my ministry.
இல்லை இல்லை இல்லை, அது என்னுடைய ஊழியம்.
I'm talking about my life.
என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பேசுகிறேன்.
See, none of us can follow Paul in his ministry.
அவருடைய ஊழியத்திலே யாருமே பவுலை நாம் பின்பற்ற முடியாது.
He is telling us to follow him.
அவரை பின்பற்றும்படி அவர் சொல்கிறார்.
He is telling us to have the same attitude.
அவருடைய அவர் அதே மனப்பான்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
How can we have the same attitude? We are not all going to be apostles.
நாம் எல்லோருமே அப்போஸ்தலர்கள் அல்ல. எப்படி அதே மனப்பான்மை நமக்கு இருக்க முடியும்?
We are not all called to write scripture like Paul wrote.
பவுலை போல வேதவசனம் எழுதும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை.
Paul raised the dead. We are not called to do that.
பவுல் மரித்தவர் உயிரோடு எழுப்பினா அதை செய்யும்படி நாம்
அழைக்கப்படவில்லை.
அவர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது
He was talking about life.
அவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிறார்.
See verse 17. Follow my example.
17வது வசனம், நீங்கள் என்னுடைய மாதிரியை நோக்கி பாருங்கள்.
Follow his example in what?
அவருடைய மாதிரியை எதிலே நாம் பார்க்க முடியும்?
Writing scripture?
வேத வசனத்தில் எழுதுவதினால் இல்லை.
Raising the dead?
மரித்தோரை உயிரோடு எழுப்புவதா?
No.
இல்லை.
Preaching like him?
அவரை போல பிரசங்கிப்பதா?
No.
இல்லை.
Planting churches?
சபைகளை ஸ்தாபிப்பதா?
No.
இல்லை.
We cannot follow him in his ministry.
அவருடைய ஊழியத்திலே நாம் அவரை பின்பற்ற முடியாது.
Jesus said follow me.
இயேசு சொன்னார் என்னை பின்பற்றுங்கள்.
In what?
எதிலே அவரை பின்பற்றுங்கள்?
Walking on the water?
அவர் தண்ணீரை திராட்சைரசமாக மாற்றுவதா?
No, we can't walk on water.
நாம் தண்ணீரிலே நடக்க முடியாது.
Or feeding 5000 with 5 loaves?
ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேரை போதிக்க?
No, we cannot do that.
அதை நாம் செய்ய முடியாது.
Raising like people like Lazarus from the dead?
லாசரை போல மனிதர்களை மரித்தோரிலிருந்து எழுப்புதா? இல்லை.
I cannot follow Jesus in any area in his ministry.
அவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் எந்த பகுதியில் நாம் அவரை பின்பற்ற முடியாது?
He died for the sins of the world. I cannot follow him there.
அவர் நம் உலகத்தின் பாவத்திற்காய் மரித்தார். அதிலே நாம் அவரை பின்பற்ற முடியாது.
Many people say you say you're following Jesus. Can you raise the dead?
அநேகர் சொல்வார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் மரித்தோரை எழுப்ப முடியுமா?
I say you people haven't understood the difference between ministry and life.
நீங்கள் இந்த ஊழியத்திற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள்.
Jesus does not ask anybody to follow him in his ministry.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரும் தன்னுடைய ஊழியத்தை பின்பற்றும்படி அவர் சொல்லவில்லை.
When Paul says follow me as I follow Christ.
When Paul தன்னை பின் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுவேன் சொல்லும்
போது Paul could not walk on the water.
பவுல் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை.
How did he follow Christ then?
எப்படி அவர் இயேசுவை பின்பற்றினார்?
Not in ministry.
அவருடைய ஊழியத்தில் அல்ல.
Paul never fed 5000 with 5 loaves.
பவுல் ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு போஷிக்கவில்லை.
It is life.
அவருடைய வாழ்க்கை.
We must follow a person's life. We cannot follow anybody in the ministry.
ஊழியத்திலே யாரையும் நாம் பின்பற்ற முடியாது. அவருடைய வாழ்க்கையிலே அவரை பின்பற்ற வேண்டும்.
We are all members of the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் எல்லோரும் அங்கங்களாக இருக்கிறோம்.
The hand can never talk like the tongue.
கை வந்து வாயை போல பேச முடியாது.
The ear can never see like the eye.
காதுகள் கண்களை போல பார்க்க முடியாது.
We all have different ministries.
நாம் எல்லோருக்குமே வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு.
I cannot have your ministry, you cannot have mine.
உங்களுடைய எனக்கு உங்களைப் போல ஊழியம் இல்லை, உங்களுக்கு என்னைப் போல ஊழியம் இல்லை.
One of the things I tell all my fellow elders is don't try to preach like me.
என்னுடைய உடன் மூப்பரா இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகிற காரியம் என்னை போல பிரசங்கிக்க முயற்சிக்க
You preach according to your burden.
உங்களுடைய பாரத்தின்படி நீங்கள் பிரசங்கிங்க.
I preach according to mine.
நான் என்னுடைய பாரத்தின்படி.
We cannot follow anybody's ministry.
எந்த மனிதனுடைய ஊழியத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது.
But I say we can follow a person's life.
ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற முடியும்.
You can say follow me in my attitude to money.
பணத்தின் மீது இருக்கிற என் மனப்பான்மையை நீங்கள் பின்பற்றுங்கள்.
Paul can say follow me in humility.
தாழ்மையிலே என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்ல முடியும்.
Follow me in the way I love God's people.
தேவ ஜனங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் என்ற விஷயத்திலே பின்பற்றுங்கள்.
Follow me in the way I'm willing to wash people's feet.
ஜனங்களுடைய கால்களை கழுவுகிற காரியத்திலே என்னை பின்பற்றுங்கள்.
Yeah, that's all.
அதுதான்.
So when Paul says follow me,
பவுல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது
he's talking about life.
அவருடைய தம் வாழ்க்கை குறித்து.
So when he says I'm not yet attained,
நான் இன்னும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லும் பொழுது
I'm not yet attained the life Jesus called me to.
இயேசு கிறிஸ்து என்னை அழைத்த அந்த வாழ்க்கையிலே நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் தேறவில்லை.
Become like him 100%.
100% நான் அவரை போல மாறுவது.
Philippians 3:13.
பிலிப்பியர் 3:13.
I have not laid hold of that yet.
அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
Jesus laid hold of me to become like him.
அவரை போல நான் மாறும்படி ஆண்டவர் என்னை
பிடித்திருக்கிறார். But I haven't reached there.
ஆனால் இன்னும் அங்கு நான் சேரவில்லை.
But there's one thing I do.
ஆனால் ஒன்று செய்கிறேன்.
Forgetting how much I have progressed so far.
இதுவரை நான் எவ்வளவு முன்னேறி வந்தேன் என்பதை நான் மறந்து விடுகிறேன்.
See, there are two things we must forget about the past.
கடந்த காலத்தை பற்றி ரெண்டு காரியத்தை நாம் மறந்து
விடுகிறோம். Verse 13, forgetting what lies behind.
பின்னானவைகளை மறந்து.
There are two things lying behind me I have to forget.
இரண்டு காரியம் நான் மறக்க வேண்டியது எனக்கு பின்பாக இருக்கிறது.
One is all my past failures which has been cleansed in the blood of Jesus.
என்னுடைய கடந்த கால எல்லா தோல்விகளும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது.
I have to forget it because it is cleansed in the blood of Jesus.
அது முற்றிலுமாய் நான் மறக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது.
If you remember your past sins which you confess to God.
நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிட்ட கடந்த கால பாவத்தை நீங்கள் நினைவுகூர்வீர்களாக.
Something is wrong.
ஏதோ ஒரு காரியம் தவறாக இருக்கு.
If you have not confessed it, by all means you must remember it.
நீங்கள் அதை அறிக்கையிடவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
But if you have confessed your past sin to God even once.
நீங்கள் ஒருமுறையாவது உங்களுடைய கடந்த கால பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டீர்கள்.
Whatever great sin, even if you murdered somebody.
நீங்கள் யாராவது கொலை செய்திருந்தாலும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும்.
Paul did that. He murdered people.
பவுல் ஜனங்களை கொலை செய்தார்.
But he confessed it.
அதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டார்.
But he did not keep on remembering it to feel guilty.
அவர் தொடர்ந்து குற்ற உணர் அடையும்படி அதை அவர் எண்ணிக்கொண்டிருப்பதில்.
He remembered it to feel sad the way he lived.
அவர் இப்படியாய் நான் வாழ்ந்தேன் என்ற காரியத்தை உணர்ந்து துக்கப்பட்டார்.
But not guilty.
ஆனால் குற்ற உணர் அடையவில்லை.
The blood of Jesus cleansed me.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கு.
The devil will remind you. You did this, you did this, you did this, you did this.
சாத்தான் உங்களை நினைவுபடுத்துவான். இதை செய்தா, இதை செய்தா, இதை செய்தா.
Say, no, I don't remember all that because the blood of Jesus blotted it out.
நான் அதை நினைவுகூரப் போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கழுவிவிட்டது.
I want to say to every one of you, you have to believe that the blood of Jesus is more powerful than your is greater in effect than your sin.
நான் உங்களுக்கு உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் சொல்ல போகிறேன், நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையானது.
If you confess this sin,
உங்களுடைய பாவத்தை நீங்கள்
அறிக்கையிடுவீர்கள் என்றால்,
அதை குறித்து இன்னும் நினைவு கூர்ந்து குற்ற உணர்வு அடைவீர்கள் என்றால்,
you'll remember it, but if you still feel guilty about it,
நீங்கள் ஒருவேளை நினைவு கூரலாம், அதை குறித்து குற்ற உணர்வு அடைவீர்கள்
என்றால், then you're saying my sin is greater than the blood of Jesus.
அப்பொழுது நீங்கள் சொல்லுகிற காரியம், என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட வலிமையானது.
I say, no, I sinned and I remember it, but I don't feel guilty about it.
நான் பாவம் செய்தேன், அதை நினைவு கூறுகிறேன், அதை குறித்து நான் குற்ற உணர்வு அடைவீர்கள்.
Because I believe the blood of Jesus is higher than my sin.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மேலானது.
So even though I remember the foolish things I did in the past,
நான் கடந்த காலத்தில் செய்த மதியினமான காரியத்தை நினைவு கூர்ந்தாலும்,
I don't feel guilty about even one of those things.
அதிலிருந்து ஒரு காரியத்தை குறித்து கூட நான் குற்ற உணர்வு அடையவில்லை.
Because I've confessed it,
நான் அறிக்கையிட்டிருக்கிறேன்,
the blood of Jesus has cleansed me.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்தது.
The first thing I must forget.
முதலாவது நான் மறக்க வேண்டிய காரியம்.
The second thing I must forget is,
இரண்டாவது காரியம் நான் மறக்க வேண்டியது,
all the spiritual progress I have made in my life till today.
இந்த நாள் வரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த எல்லா ஆவிக்குரிய முன்னேற்றம்,
all the victories I have got over different sins in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பாவங்கள் மீது நான் கொண்ட ஜெயம்.
I have to be honest.
நான் நேர்மையா இருக்க வேண்டும்.
There are many giants in my life I have killed by the grace of God.
நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக ராட்சசர்களை தேவனுடைய கிருபையினாலே கொன்றிருக்கிறேன்.
Getting discouraged.
சோர்ந்து போகும், சோர்ந்து போகும்.
Complaining.
குறை சொல்லுகிறவன்.
Grumbling.
முறுமுறுக்கிறவன்.
Telling lies.
பொய் சொல்லுகிறவன்.
Getting angry.
கோபப்படுகிறவன்.
Love of money.
பண ஆசை.
In the beginning I had not killed these giants, but little by little some of these giants have been killed.
ஆரம்பத்தில் இந்த ராட்சசர்களை நான் கொல்லவில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொன்றிருக்கிறேன்.
I am not going to remember all that.
இவை எல்லாவற்றையும் நான் நினைவுகூர்வதில்லை.
I have killed so many giants.
நான் இவ்வளவு ராட்சசர்களை கொன்றிருக்கிறேன்.
Forgetting what is behind.
பின்னானவைகளை மறந்து.
Forgetting my past failures.
என்னுடைய கடந்த கால தோல்விகளை மறப்பது.
And what is more difficult, forgetting my past successes.
கடந்த காலத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை மறப்பது. அதுதான்
Then only I can move forward.
அப்பொழுதுதான் நான் முன்னேறி போக முடியும்.
If I keep remembering, oh, I have conquered this, I have conquered this.
நான் அதையே நினைவு கூர்ந்து நான் இதை ஜெயித்திருக்கிறேன், அதை ஜெயித்திருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருந்தால்,
And therefore I'm better than this other person who has not conquered it.
ஓ, இதை மேற்கொள்ளாத இந்த மனிதனை விட நான் மேலானவன் என்று பார்த்துக் கொண்டிருந்தால்,
I'm better than my husband or wife who has not conquered that sin.
என்னுடைய கணவனோ மனைவியோ இன்னும் இந்த பாவத்தை மேற்கொள்ளாதவர்களை விட நான் மேலானவன்.
You will not make progress.
வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி போக மாட்டீங்க.
Forgetting the things that are behind.
நம்ம பின்னானவைகளை மறந்து.
I look forward and say, I have not yet become like Jesus Christ.
நான் முன்னாக பார்த்து இன்னும் நான் இயேசுவை போல் மாறவில்லை.
That is the person who is always poor in spirit.
அப்படிப்பட்ட மனிதன் தான் ஆவியிலே எப்பொழுதுமே ஏழ்மையாய் இருக்கிறது.
Who will never say I have need of nothing.
என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான தேவை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதவன்.
I am always in need.
எனக்கு எப்பொழுதுமே தேவை இருக்கிறது.
Such a man will never become lukewarm.
அப்படிப்பட்ட மனிதன் ஒரு நாளும் வெதுவெதுப்பாய் மாற மாட்டான்.
He will never become cold.
அவன் ஒரு நாளும் குளிர்ந்து போக மாட்டான்.
God will never say to him you are lukewarm.
ஆண்டவர் அவனை பார்த்து நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் என்று சொல்ல மாட்டான்.
He will never say to him I'll spit you out of my mouth.
உன்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ண போடுவேன் என்று தேவன் சொல்ல மாட்டான்.
What a wonderful thing.
எவ்வளவு அற்புதமான காரியம்.
That you can speak as the mouthpiece of God.
நீங்கள் தேவனுடைய வாயாய் இருந்து பேச முடியும்.
Do you know you have to be the mouthpiece of God not if you stand on the pulpit alone even in your ordinary conversation with people
வெறும் பிரசங்க பீடத்தில் நின்று பேசுவதால் மட்டுமல்ல ஜனங்களோடு சாதாரணமாய் பேசுகிறதிலே நீங்கள் தேவனுடைய வாயா இருக்க முடியும் என்று அறிவீர்களா
you sisters you need to be the mouthpiece of God to your children
சகோதரிகளாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாயாய் நீங்கள் இருக்க முடியும்
and when you speak to one another
ஒருவரோடு நீங்கள் பேசும்போது
all the time
எப்பொழுதுமே
I don't want to be the mouth of God only when I sit here.
நான் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும் தேவனுடைய வாயாய் நான் இருக்க விரும்பவில்லை.
When I'm visiting people speaking in their home, I want to be the mouth of God there too.
ஜனங்களுடைய வீட்டிலே சென்று அவர்களை சந்திக்கும் பொழுது நான் தேவனுடைய வாயாய் அங்கும் இருக்க விரும்பவில்லை.
Don't you speak to people every day?
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜனங்களிடத்தில் அப்படி பேசுகிற விரும்புவீங்களா?
You can be the mouth of God there.
அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய வாயாய் இருக்க முடியும்.
But have a sense of need.
ஆனால் தேவையுள்ளவர்களாய் நீங்கள் உணர்ந்து
கொள்ளுங்க. Lord I have not yet become like Jesus Christ.
ஆண்டவரே நான் இன்னும் இயேசுவை போல் மாறவில்லை.
That comes only as you look at him.
அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அது பார்க்கிறது. எப்பொழுதுமே.
And you see how much unlike him you are.
எவ்வளவாய் நீங்கள் அவரை போல இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடிகிறது.
You will always have a sense of need.
எப்பொழுதுமே தேவையுள்ள உணர்வோடு இருப்பீர்கள்.
Somebody asked me once.
ஒருமுறை ஒருவர் இப்படியாக என்று கேட்டார்.
Brother Zach, how to remain humble all the time even if God uses you mightily?
ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினாலும் கூட எப்பொழுதும் எப்படி நாம் தாழ்மையாக இருப்பது?
I say walk with the humblest man that walked on the earth and you'll be humble.
இந்த பூமியிலே வாழ்ந்த தாழ்மையுள்ள மனிதனோடு நீ நடந்து கொள். நீ நடந்து போனால் நீ தாழ்மையுள்ள.
That is Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்து.
Walk with him and look at him every day.
அவரோடு நடந்து
you will be humble for the rest of your life.
அவரை அவரோடு நடந்து போங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தாழ்மையாய் இருப்பீர்கள்.
You will always see some pride you have to judge yourself in.
நீங்கள் எப்பொழுதுமே உங்களை நியாயம் தீர்க்க வேண்டிய பாவத்தை நீங்கள் பெருமையை பார்ப்பீர்கள்.
You will never say I have need of nothing.
என்னுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான தேவை இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள்.
And the fire will always burn in your heart.
தேவனுடைய அக்னி எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும்.
You will always be the mouth of God wherever you go.
நீ எங்கு சென்றாலும் தேவனுடைய வாயாய் இருப்பீர்கள்.
And your words will bless people wherever you go even in a home or anywhere.
நீங்கள் எங்கு சென்றாலும் குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Father in heaven.
பரலோகத்தின் பிதாவே.
Help us not to just understand these things in our head but in our heart.
ஆண்டவரே இந்த காரியங்களை எங்கள் அறிவிலே புத்தியிலே புரிந்துகொள்வதல்ல ஆண்டவரே எங்கள் இதயத்திலே அறிந்து கொள்ள
உதவி. And to be gripped by it so that we live with this.
ஆண்டவரே இந்த காரியத்தினால் பிடிக்கப்பட்டதால் அதன் மூலமாக அதன்படி வாழ்வதே.
In Jesus name.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.
ஆமென்.
ஆமென். ஆமென்.